එම් උතුම ලෙබ්බේ ගරු මන්ත්‍රීතුමා විනාඩි 11ක් කාලයක් ඔබතුමාට.
ගෞරවය සභිකි තලිමදාං තලිවරුලේ. நமது நாடு சுதந்திரமடைந்ததற்கு பின் ஒவ்வொரு அரசாங்கங்களும் ஆட்சி செய்த போது நமது ஜனநாயகமான கொள்கைகளையும் மக்களுடைய சுதந்திரமான விடயங்களையும் தடுத்த வரலாறு தான் நாங்கள் கண்டிருக்கின்றோம். இந்த அடிப்படையிலே 1998-1999 வரை காலப்பகுதியிலே சித்திரை வரி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படும் பட்டல் அந்த தொடர்பான விவாதத்திலே நமது நாட்டில் கடந்த காலங்களில் நடைபெற்ற பல சம்பவங்களை இச்சபைக்கு ஞாபகம் ஊட்டலாம் என நினைக்கிறேன். எமது நாட்டிலே 3 சாப்த காலமாக நடைபெற்ற கொடூர யுத்தத்தினால் சகல இன மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். மூவின மக்களைச் சேர்ந்த 1000-லட்சக்கணக்கான மக்கள் நமது நாட்டிலே நடந்த யுத்தத்திலே இருந்திருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் இந்த நாட்டிலே தேசிய தலைவர்களாக இருக்க வேண்டிய சிங்கள தலைவர்கள், அதே போன்று தமிழ் தலைவர்கள், அதே போன்று முஸ்லிம் தலைவர்கள் உட்பட 100க்கணக்கான இந்த நாட்டிலே மிகவும் அனுபவத்தோடு ஆட்சி செய்யக்கூடிய தலைமைத்துவங்களை நாங்கள் கடந்த காலங்களிலே இருந்திருக்கின்றோம். இதனால் மூத்த அனுபவமுள்ள தலைவர்கள் இந்த நாட்டுடைய ஜனாதிபதியாகவும் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களாகவும் வர வேண்டியதற்கு பதிலாக இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பிறகு வர வேண்டிய தலைவர்கள் எல்லாம் புதிதாக கட்சிகளை பாரம்படுத்தி நாட்டுக்கு தலைமை தாங்குகின்ற நிகழ்வும் நமது நாட்டிலே நடந்திருக்கின்றது. கடந்த 30 வருட காலமாக நாட்டில் ஏற்பட்ட யுத்த சூழ்நிலையினால் கிழக்கு மாகாணத்திலே பாரிய இடமுறுகள் ஏற்பட்டிருந்தது. உங்களுக்கு சொல்ல வேண்டும், நான் எங்களுடைய 1987 இலங்கை இந்திய ஒப்பந்தம் செய்யப்பட்டு நமது நாட்டிலே மாகாண சபை முறைமை ஏற்படுத்தப்பட்டது. மாகாண சபை முறைமை என்பது இந்த நாட்டிலே மத்திய அரசாங்கம் செய்கின்ற பணிகளுக்கு அப்பால் மக்களுடைய காலாடிக்கு சென்று மாகாண ரீதியிலே பல அபிவிருத்தி பணிகளை அந்த மாகாண சபை முறைமை கொண்டு வந்தது. ஆனால் அன்றிருந்த ஏபிபியினர் நாடு முழுவதிலும் உண்மையிலே மாகாண சபை முறையை எதிர்த்தார்கள். அது ஒரு நாடு பூராகவும் ஒரு வன்முறையாக மாறியது. நமது நாட்டை பொறுத்தவரையில் 9 மாகாண சபைகள் இருக்கிறது. வடக்கு கிழக்கு மாகாணத்தில் யுத்தம் நடந்தாலும் அது நாட்டை பாதித்தது, தமிழ் மக்களை பாதித்தது, சிங்கள மக்களை பாதித்தது. ஆனால் அவ்வாறு பாதிக்கப்பட்ட ஒரு மக்களுக்காக அல்லது 3 மாகாண அதிகாரங்களையும் வழங்குவதற்காக இந்திய அரசாங்கத்தால் இலங்கை இந்திய ஒப்பந்தம் செய்யப்பட்டதனால் ஒரு அரசியல் அதிகாரத்தில் ஒரு புள்ளியாகவே இன்று தமிழ் பேசும் மக்கள் அதை மாகாண சபை முறையை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த மாகாண சபையிலே நான் 2 தலைவர்கள் கிழக்கு மாகாண சபையுடைய வீதி அபிவிருத்தி, நீர்ப்பாசனம் உட்பட வீடமைப்பு, நீர்வளங்கள், கிராமிய மின்சாரம், உட்கட்டமைப்பு அமைச்சராக நான் 2 தடவைகள் கிழக்கு மாகாணத்திலே அமைச்சராக பதவியேற்றிருக்கின்றேன். 6 தடவைகள் கிழக்கு மாகாண சபையுடைய பதில் முதலமைச்சராக கடமைக்குரிய பாக்கியம் கிடந்தது. கிழக்கு மாகாணத்திலே, வடகிழக்கு மாகாணத்திலே 2 நிர்வாகங்கள் இருந்த அன்று அரசாங்க கட்டுப்பாட்டான ஒரு பகுதியும் விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாடான ஒரு பகுதியாகவும் தான் 2 நிர்வாகங்கள் கிழக்கு மாகாணத்திலே கௌரவ தவசாளர் அவர்களே இடம்பெற்றிருந்தது. அந்த ஒரு சூழ்நிலையிலே எங்களுக்கு அந்த மாகாண சபை முழுமை வந்ததனால் மாகாணத்திலே, கிழக்கு மாகாணத்திலே மூவின மக்களும் இன ரீதியாக பிரிந்திருந்தார்கள், யுத்தம் நடந்த ஏரியாக்கள். ஆனால் அந்த மாகாண சபை முறைமையினால் அந்த அதிகாரங்களை பாவித்து அபிவிருத்தியில் ஊடான இன ஒற்றுமையை நாங்கள் முழு கிழக்கு மாகாணத்திலுமே செய்திருக்கின்றோம். நீங்கள் கிழக்கு மாகாணத்திலிருந்து கந்தளாயிலிருந்து பானம வருகின்ற சிங்கள பிரதேசங்களே போய் கேட்டு பாருங்கள். கிழக்கு மாகாணத்திலே நிறைய பணிகளை செய்து இன ஒற்றுமையை நாங்கள் கட்டி எழுப்பியிருக்கின்றோம். கிழக்கு மாகாணத்துடைய ஒரு வடகிழக்கு மாகாணத்துடைய முதலமைச்சர்களாக தமிழர் வந்திருக்கிறார், முஸ்லிம் வந்திருக்கிறார். கிழக்கு மாகாண சபையுடைய மாகாண சபையிலே சிங்கள அமைச்சர்கள் இருக்கிறார்கள். எனவே நாங்கள் ஒரு மூவின மக்களும் ஒற்றுமைப்பட்டு இந்த மாகாண சபை முறைமையிலே பாரிய அபிவிருத்தி பணிகளை செய்தோம். உண்மையிலே இந்த மாகாண சபையுடைய வரலாற்றை நாங்கள் பார்த்தால் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வருகின்ற போது மாகாண சபைக்குரிய அதிகாரங்கள் வழங்கப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் 30 வருடமாக இந்த நாட்டிலே ஏற்பட்ட யுத்த சூழ்நிலை ஏற்பட்ட மக்களுக்கு ஒரு அதிகாரமே இன்னும் வழங்கப்படாத நிலையிலே மாகாண சபையுடைய தேர்தல்கள் இன்னும் நடத்தப்படாமல் இருக்கிறது. ஆளுங்கட்சியினர் சொன்னார்கள், எங்களுடைய அமைச்சர்கள் சொன்னார்கள், மாகாண சபையுடைய தேர்தல் மிக விரைவாக நடத்தப்படும் என்று. ஆனால் மாகாண சபையுடைய தேர்தலை நடத்துவதற்கான இந்த ஏற்பாடும் இந்த ஆளுங்கட்சியினால் இன்னும் கொண்டு வரப்படவில்லை. இது மிகவும் வேதனையான விடயமாகும். நீங்கள் அன்று ஏவிபியினால் இருக்கின்ற போது மாகாண சபை முறைமையேற்றீர்கள். இன்று ஆளுங்கட்சியுடைய 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த மக்களுரிய மாகாண சபை தேர்தலை நீங்கள் நடத்த வேண்டும். மாகாண சபை தேர்தலால் மக்களுக்கு பாரிய நஷ்டம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. மக்களுக்கு செய்ய வேண்டிய பாரிய பணிகள் எல்லாம் ஆளுநர்களால் நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு துப்பாக்கிய நிலைமை இந்த 9 மாநிலங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்குரிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். இந்த வருடம் இறுதியிலே மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்று சொன்னீர்கள். ஆனால் இந்த வருடம் நடைபெறவில்லை. அண்மையிலே ஒரு அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார், அடுத்த வருடம் நாங்கள் நடத்துவோம் என்று. இதே நேரம் எங்களுடைய ஏவிபியுடைய கட்சியுடைய செயலாளர் டி சில்வா அவர்கள் சொல்லியிருக்கிறார், மாகாண சபையுடைய முறைமை முற்றாக ஒழிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். சிலவேளை ஏவிபிக்கும் என்விபிக்கும் இடையிலே பிரச்சனையோ தெரியாது. எங்களுடைய மாகாண சபை தேர்தலை நீங்கள் நடத்துவதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கின்றேன். அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், அண்மையிலே இந்த நாட்டிலே நடைபெற்றிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயம், பலஸ்தீன மக்கள் மீது தொடர்ச்சியான வன்முறைக்கு எதிரான உறுதியான நிலைப்பாட்டை கொண்ட ஒரு நாடாக இந்த நாடு அமைந்துள்ளது. பலஸ்தீன புனித ரமலான் மாதத்திலும் பெருநாள் தினத்திலும் மனிதாபிமாற்ற முறையிலே மேற்கொண்ட இஸ்ரவேலின் தாக்குதலை கண்டிக்கும் ஒரு சுவரட்டியை ஒட்டியதற்காக சென்ற 22/3/2025 கொழும்பில் அமைந்துள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றிலே பணிபுரிந்த 25 வயதுடைய ருஸ்தி எனும் இளைஞரை இலங்கை போலீசார் கைது செய்துள்ளனர். இன அழிப்பினை மேற்கொண்டு வருகின்ற இஸ்ரவேல் சில தினங்களுக்கு முன்னர் குண்டு வீசி 100 கணக்கான சிறுவர்கள் வெடித்து துண்டு துண்டாக சிதறிய வீடியோ காட்சிகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள். தாக்குதல் நடத்தியது மாத்திரமல்லாமல் இதை நாம் இந்த விடயங்களை நாங்கள் கண்டித்தே ஆக வேண்டும். இஸ்ரேல் தாக்குதலால் இதுவரையில் 50,000 மக்கள் உயிரிழந்துள்ளனர். 100,000-க்கும் மேற்பட்ட மக்கள் படுகாயம் அடைந்துள்ளனர். ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் பிரமுகர்கள் கடந்த காலங்களில் பலஸ்தீன மக்களுடைய போராட்டங்களில் கலந்து கொண்டு ஆதரவு வழங்கினார்கள். இஸ்ரேல் பலஸ்தீன விவகாரம் என்பது உலகம் அழியும் வரை நடைபெறப்போகும் பிரச்சனைகள் ஒன்றாகும். உலகம் பூராகவும் வாழும் எமது முஸ்லீம் மக்கள் இஸ்ரேலுக்கு எதிரான தங்களுடைய எதிர்ப்பை காட்டத்தான் போகின்றனர். இதில் இலங்கையும் இலங்கையிலே வாழுகின்ற முஸ்லீம் மக்கள் ஆகிய நாங்களும் எங்களின் உணர்வுகளை இஸ்ரேலுக்கு காட்ட வேண்டிய தார்மீக பொறுப்பு இருக்கின்றது என்பதை இந்த உயர்ந்த சபையான பாராளுமன்றத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தாலும் ஆளுங்கட்சியான பின்பு பலஸ்தீன விடுதலைக்கான போராட்டத்திலே நமது ஆதரவை வெளிப்படையாகவே அரசாங்கம் வெளிப்படுத்துவதற்கு பின்வாங்கும் நிலைமையானது மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் சந்தேகம் கொள்ளும் நிலைமையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆளுங்கட்சியினர் வழங்கிய வாக்குறுதிகளை நம்பி குறிப்பாக வடகிழக்கு தமிழ் முஸ்லிம் மக்கள் 11 லட்சம் பேர் வாக்குகள் அளித்திருக்கிறார்கள். புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவோம், பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்குவோம் என கூறி ஆட்சிக்கு வந்த நீங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை பாவித்து இஸ்ரேலின் பனிதாபிமானமற்ற படுகொலையை கண்டித்து இஸ்டிக்கர் ஒட்டிய ஒரு இளைஞரை கைது செய்து குறித்து இலங்கையிலே வாழும் முஸ்லிம் மக்கள் ஆளுங்கட்சி மீது வைத்திருந்த நம்பிக்கையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்ற யதார்த்தத்தை உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி புனித ரமலான் மாதத்தில் ஆக்கிரமிப்பு படைகளால் பலஸ்தீன காசா பகுதியில் உள்ள மக்கள் மீது நிகழ்த்தப்படும் மட வினாடித்த காத்திருந்த கருணாக்கலா சபாயுதுமா எத்தனை கேண்டத்தோடு உலக யுத்தம், தர்மம், மனித நீதி, சர்வதேச சட்டங்கள், மனிதாபிமானம் எல்லாம் இல்லாத ஒரு தாக்குதலைத்தான் இந்த இஸ்ரேல் நடத்தியிருக்கின்றது. இதேவேளை கைது செய்யப்பட்ட ருஷ்டி தொடர்பாக இலங்கை போலீஸ் தினக்களத்துடைய ஊடக பேச்சாளர் திரு புத்தி மனதுங்க கைது செய்யப்பட்ட ருஷ்டி இலங்கை உலமா சபையின் முன்னிலைப்படுத்தப்பட்டு பின்னர் அகில இலங்கை ஜம்மியத் உலமா சபை உண்மையிலே அவர் ஒரு சாதாரண முஸ்லிமின் நிலைமையை தாண்டிய நிலையில் இருப்பதாகவும் அவர் புனர்வாழ்வளிக்கப்பட்டு இருப்பதாகவும் ஜம்மியத் உலமா எங்களுடைய ஜம்மியத் உலமா சபை சம்பந்தமான விஷயத்தை நான் பேசுவதற்கு 2 நிமிஷம் தர வேண்டும். எங்களுடைய புனித ஜம்மியத் உலமா சபையை போலீஸ் பேச்சாளர் பொய்யான செய்தியை விட்டிருக்கிறார். உடனடியாக ஜமியத் உலமா சபை அதை எதிர்த்திருக்கிறது. நாங்கள் அவ்வாறான எந்த விதமான தகவலும் கொடுக்க வேண்டும். தற்போது தீவிரவாத விசார பிரிவிலே டிஐடி அவரை 90 நாட்கள் வரை தடுப்பு கால் வைத்திருக்க பிடிஎஸ் சட்டத்தின் உத்தரவு
பிறக்கப்பட்டுள்ளது.
பயங்கரவாத சட்டத்தினை பயன்படுத்தி கடந்த கால ஆட்சியாளர்கள் ஆளும் தரப்பு அரசியல்வாதிகளின் தவறுகளையும் ஜனநாயக விரோத செயற்பாடுகளையும் மக்கள் மத்தியிலே ஜனநாயக முறையிலே கருத்துக்களை வெளிப்படுத்திய போது ஆளுங்கட்சிக்கு எதிராக விமர்சனம் செய்த அனைவரையும் பயங்கரவாத சட்டத்தினை பயன்படுத்தி வழங்கினார்கள். இக்காலகட்டத்தில் எதிர்கட்சியில் இருந்த இன்றைய ஜனாதிபதி கௌரவ அனுர குமாரதி இசாநாயக்க அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆளுங்கட்சியின் தவறான செயற்பாடுகளை விமர்சனம் செய்தது மாத்திரமல்லாமல் பயங்கரவாத சட்டத்தினை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள். எனவே இந்த ஒரு காலகட்டத்திலே நீங்களே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று ஆட்சிக்கு வந்தவர்கள் எங்களுடைய முஸ்லிம் சமூகத்துடைய உணர்வை ஒரு கருத்தை சொல்வதற்கு ஜனாதிபதி அவர்களே ஒரு